நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற சிறுகதை அமைப்பில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிறந்த சிறுகதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதனை எழுதியவர் விக்டோரியா மாநிலத்தைச் சேர்ந்த கே எல் வின்டர். இந்த கதையின் தலைப்பு தி இன்டராகேஷன், விசாரணை. அவள் தன் கன்னத்தை புறம் கை விரல்களில் முட்டுக் கொடுத்தபடி சோர்வை கண்களில் காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். அவளை துணிச்சலாக காட்டிக்கொள்வது இப்பொழுது மிக முக்கியமானது. நேற்று பிற்பகல் தான் கூறியதில் இருந்த ஒரு சிறிய தவறான தகவலாலும் தான் போட்ட தப்பு கணக்காலும் இரவு முழுவதும் அவள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் மீண்டும் நழுவப் போவதில்லை. அவர்கள் இறுதியாக அவளுக்கு ஒரு கழிப்பறை இடைவேளையும் ஒரு சிறிய சிற்றூண்டி மற்றும் தூங்க ஒரு வாய்ப்பும் அனுமதித்தனர். அவளால் அன்று இரவு நன்றாக தூங்க முடியவில்லை. இப்போது காலை வேளை என்பதால் அவர்கள் அவளை மீண்டும் விசாரிக்க தயாராக இருந்தார்கள். அவளது விசாரணையாளர்களில் ஒருவர் மேஜையில் அவளுக்கு நேர் எதிரே கூறிய பார்வையோடு தன் புருவத்தை உயர்த்தியபடி அமர்ந்தார். மற்றொரு விசாரணையாளர் அவள் பார்வைக்கு வெளியே அவளுக்கு பின்னால் நிற்பது அவளுக்கு உறுதியாய் தெரிந்தே இருந்தது. இந்த இருக்கை அமைப்பு அவளுக்கு சற்று அசௌகரியமாக இருந்தது. அவர்கள் தாங்கள் புத்தகத்தில் கற்றுத் தேர்ந்த எல்லா தந்திரத்தையும் அவள் மேல் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது அவளுக்கு நன்கு தெரிந்தே இருந்தது. நேற்று நீ சொன்ன சுழற்சியான பொய்கள் எதுவும் நம்பும்படியா இல்லை என்று எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தவர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நேரடியாக ஆரம்பித்தார். பிறகு தன் இரு கைகளையும் மேஜையில் இலகுவாக வைத்தபடி, அதாவது தப்பா எடுத்துக்காத, உன்னுடைய படைப்பாற்றல் கற்பனை திறன்லாம் ரொம்ப அபாரமாக இருக்கு, ஆனால் நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லை. பொதுவாக இம்மாதிரியான சூழ்நிலையில் அவள் மௌனமாக இருப்பது அவளுடைய சிறந்த தேர்வாக இருக்கலாம். இருந்தும் இருக்கிறது. இருப்பினும் இன்று நிகழ்வுகள் சில அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்கள் இம்முறை அவளை பிடிக்க ஏதோ ஒன்றை, ஒரு பிரம்மாஸ்திரத்தை தங்கள் வசம் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும். சுவரில் உள்ள கடிகாரத்தை பார்த்தாள். அவள் மீண்டும் தனது விருப்பங்களையும் முன்னுரிமைகளையும் எடை போட்டாள். அவளுடைய இக்கட்டான நேரத்தில் உணர்திறன் தன்மையை வலியுறுத்துவது போல சுவர் கடிகாரத்தில் நிமிடமுள் மிக மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தது. இதுவரை தன் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த அவளால் ஆன அனைத்தையும் அவள் செய்திருந்தாலும் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கொடுக்கும் விளிம்பில் அவள் இப்பொழுது இருந்தாள். வேறு வழியே இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. அந்த தருணத்தில் தொலை தூரத்தில் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. சரி, ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று எதிரிருக்கையில் அமர்ந்தவர் கூறினார். அவள் அமைதியாக அமர்ந்தபடி உன்னிப்பாக கவனித்தாள். தொலைவில் கேட்ட சத்தம் சற்று அருகே கேட்டது. நீ செய்ததை ஒப்புக்கொள்ற வரையும் நாங்கள் உன்னை வெளியே செல்ல அனுமதிக்க முடியாது. அமைதியாக இருந்தால் அது மழையா? நீ ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். ஆம், நிச்சயம் மழைதான். கூரையின் மீது மழை பெய்வது போல சத்தம் மெல்ல ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் அது உரத்த சத்தமாக மாறியது. இன்னும் சில நிமிடங்களில் இடியுடன் கூடிய பேரிரைச்சலாக அந்த மழை மாறியது. சட்டென ஒரு மின்னல் வெட்டியது. மின்னல் வெளிச்சத்தில் மின்னல் ஒளியை விட வேகமாக இவளை விசாரித்து வந்தவரின் முகத்தில் ஒரு உணர்வு தோன்றி மறைந்ததை அவளது கண்கள் சரியான நேரத்தில் பார்த்தது. அவர் அவளது தோள்பட்டைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மற்ற விசாரிப்பாளரை கூர்ந்து நோக்கினார். அங்கும் அதே உணர்தல் அவரை மீண்டும் பிரதிபலித்தது என்று அவள் புரிந்து கொண்டாள். அவர்கள் தங்களின் பிரம்மாஸ்திரத்தை இழந்து விட்டார்கள். நிச்சயமாக இந்த வானிலையில் அவளது தோழி சாராவின் குடும்பத்தினர் கடற்கரைக்கு செல்வதற்கான வழியே இல்லை. இனிமேல் அவர்களுடன் தான் செல்வதற்காக தன் பெற்றோரிடம் அனுமதி பெற தேவையும் இல்லை. ஏனெனில் இந்த மழையில் பயணம் நிச்சயம் ரத்து செய்யப்பட்டிருக்கும்.
சொல்லுடா செல்லம்,
அவள் அம்மா பின்னால் இருந்து கனிவான குரலில் சொன்னாள்.
அப்பா கிட்டையும் என்கிட்டையும் உண்மையை சொல்லு. உனக்கு இப்போ ஏற குறைய 9 வயசாகுது. நீ இந்த மாதிரி பொய் சொல்றத கண்டிப்பா நிறுத்தணும். பாரு, வாங்கிட்டு வந்தப்போ டிம்டாம் பாக்கெட்டில் 11 பிஸ்கட் இருந்துச்சு, ஆனால் இப்போ 2 தான் இருக்கு. இது நிஜமாவே ஒரு பஞ்சவர்ணக்கிளி ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்றியா? நம்ம வீட்டு கதவு கைப்பிடியை கூட அதால் திறக்க முடியாது. அப்புறம் தானே உள்ளே வந்து பாக்கெட்டை திறந்து எடுத்துட்டு போகிறதுக்கு.
அவள் மெல்ல சிரித்தாள். தன் தோள்களை தளர்த்தி கொண்டாள். மழை கூரையில் விழும் ஓசைக்கு ஏற்ப சரியான நேரத்தில் தன் கை விரல்களால் மேஜையில் தட்டி கொண்டே சாய்ந்து அமர்ந்தாள். அவள் பிடித்த பிடியிலிருந்து இனி ஒரு அங்குலம் கூட அவள் மாறப்போவதில்லை. இந்த சிறுகதை நல்ல வேகமான சுறுசுறுப்பான எழுத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தீவிரமான விசாரணை கதையை தொடக்கத்திலிருந்து நம்மை விறுவிறுப்பாக படிக்க வைக்கிறது. இக்கதையில் வரும் சிறுமியைப் போலவே கதையும் வாசகனாகிய நமக்கு தன்னுள் இருக்கும் உண்மையை எளிதில் விட்டு கொடுப்பதாக இல்லை. மாயமாய் மறைந்த அந்த 9 பிஸ்கட்டுகளை பற்றிய விவரங்களை தன்னுடன் மறைத்து வைத்திருக்கும் பெண்ணைப் போல இந்த கடுமையான விசாரணை எதற்கான விசாரணை என்பதை இந்த கதை ஆரம்பத்தில் மறைத்தே வைத்திருக்கிறது. கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் இந்த 8 வயது சிறுமியின் மனநிலைக்கு சமமான திகிலையும் தீவிரத்தையும் நமக்கு அளித்திருக்கும் இந்த கதாசிரியரின் எழுத்து நடைக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். இந்த விசாரணையெல்லாம் பிஸ்கட்டுகளுக்குத்தான் என்பதை கதையின் தொடக்கத்திலிருந்து நம்மை ஆர்வம் குறையாமல் கொண்டு வந்து இறுதியில் மகிழ்ச்சியாக முடித்திருக்கிறார். கோவில்களில் வளர்க்கப்படும் யாகத்திலும் மற்றும் சில வீடுகளில் வளர்க்கப்படும் ஹோமத்திலும் நாம் காணும் அக்னிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு ஒற்றுமையை நான் கவனித்திருக்கிறேன். அந்த ஹோமத்தில் இருப்பது தீ அல்ல, அங்கே எரிகிறது என்ற நிகழ்வுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அது ஒரு பொருள் அல்ல, ஒரு நிகழ்வு, ஒரு செயல். தீ என்பது ஒரு பொருள், சூட்சமமாகவே இருந்தாலும் அதுவும் ஒரு பொருள். ஃபயர், தோ சட்டில், இட் இஸ் எட் ஃபிசிக்கல். பேர்னிங், எரிந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு செயல். முந்தைய கணத்தில் இருந்த தீ அங்கே இப்போது இல்லை, இது புது தீ. நொடிக்கு நொடி அது மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த நொடியில் நீங்கள் பார்த்தாலும் அங்கே நீங்கள் தீயை பார்ப்பதில்லை, இந்த நொடியில் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற செயலைத்தான் பார்க்கிறீர்கள். எந்த மனிதனும் ஒரே ஆற்றில் 2 முறை குளிக்க முடியாது. காரணம், ஆறு என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். முந்தைய நொடியில் நம்மீது பட்டது ஒரு நீர், இப்போது படுவது வேறு துளி நீர் என்ற ஜென் தத்துவத்தை போன்றது. அப்படித்தான் குழந்தைகளும். முந்தைய நொடியில் இருந்த குழந்தை அல்ல இப்போது நாம் பார்க்கும் குழந்தை. அங்கே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்வு என்ற செயல் நிகழ்வதாகவே எனக்கு எந்த குழந்தைகளை பார்க்கும் போதும் தோன்றும். ஒரு குழந்தையை பார்ப்பதில் நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சி இது போன்ற குழந்தைகளின் அக உலகு தொடர்பான கதைகளை வாசிக்கும் போதும் நமக்கு ஏற்படும். தமிழில் சமீபத்தில் நான் வாசித்த அத்தகைய கதை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய பாப்பாவின் சொந்த யானை என்ற கதை. பாப்பாவின் சொந்த யானை கதையின் சிறப்பு என்னவென்றால், அக்கதை அபூர்வமான ஒன்றையும் சொல்லவில்லை என்பதுதான். குழந்தையை பெற்று வளர்த்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்றையே அக்கதை சொல்கிறது. இந்த கதை எழுத்தாளர் ஜெயமோகன் கொரோனா முடக்கு காலத்தில் எழுதிய கதைகளுள் ஒன்று. மார்ச் 19 ஜெயமோகன் ஆணையில்லா என்று ஒரு சிறுகதையை தன் இணையத்தில் எழுதி வெளியிட்டார். ஒரு திங்கள் கழித்து ஏப்ரல் 18 அன்று இந்த பாப்பாவின் சொந்த யானை வெளிவந்தது. இதில் கொரோனா முடக்கு காலத்தில் ஒருவர் அந்த ஆணையில்லா கதையை வீட்டில் வாசித்து சிரித்து கொண்டிருந்தபோது தன் குழந்தைகள் வந்து, ஏன்பா சிரிக்கிறீங்க என்று கேட்பது போல கதை துவங்கும். அப்போது இந்த ஆணையில்லா என்ற கதையை அப்படியே நாடகமாக இந்த வீட்டில் இருப்பவர்கள் நடிப்பதுதான் பாப்பாவின் சொந்த யானை என்பதின் கதை. அந்த ஆணையில்லா என்ற கதையில் அந்த அப்பா யானையாகவும், யானைக்கு மந்திரம் போட்டு அதை என்னால் சின்னதாக்க முடியும் என்று சொல்லி வரும் மந்திரவாதியாக அவரது மகனும், அவர் மகள் யானை பாகனாகவும் நடித்து அந்த நாடகத்தை முடித்தவுடன் யானையாக நடித்த தன் அப்பாவை காண்பித்து, ஆணை நல்ல ஆணை, ஆணை ரொம்ப நல்ல ஆணை என்று சொல்லி யானையை சின்னதாக்கி சுண்டு விரலை நீட்டி யானையை வண்டாக மாற்றி டப்பாவில் போட்டுக்கொள்கிறது அந்த குழந்தை. அந்த டப்பாவை கொண்டு போய் எங்கோ ஒளித்து வைத்து யார் கேட்டாலும் ஆணை ரொம்ப பாவம், ஆணை பாவம் என்பதை தவிர எதையும் சொல்லாமல் தன் அப்பாவை நெளிந்தபடி அருகே வந்து அணைத்து கொள்கிறாள் அந்த மகள். அந்த டப்பாவை குடும்பத்தினர் அனைவரும் எங்கே என்று கேட்கும்போது அவர் மகன், அப்பா இப்போ 5 நிமிஷம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் இருங்க என்றதும் அந்த அப்பா, வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும், யானையை பத்திரமாக வச்சுக்கோ பாப்பா, வெளியே விட்டுடாத என்ன என்று அந்த அப்பா சொல்வதாக கதை முடிகிறது. குழந்தையை தூங்க வைக்க பெற்றோர் முயற்சிக்கையில் குழந்தைகள் தன் தந்தையை தாச்சுக்கோ தாச்சுக்கோ என்று சொல்லி படுக்க வைத்து தட்டி தட்டி தூங்க வைப்பது போல செய்வார்கள். அப்போது தந்தையை ஒரு சின்ன குழந்தையாக பாவித்து தட்டி கொடுக்கும் அந்த குழந்தைதான் அந்த மனிதனின் அப்பா. பல வீடுகளில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும். பாப்பாவின் சொந்த யானையில் ஜெயமோகன் சொல்வது போல, அப்பாவை பத்திரமா வச்சுக்கோ, வெளியில் விட்டுடாத என்ன என்று தன்னுள் இருக்கும் அந்த குழந்தையை, தன் ஆன்மாவை நம் குழந்தைகளிடம் மட்டுமே நம்மால் நம்பி தர முடிகிறது. முன்பு ஹோமத்தில் இருக்கும் அக்னிக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கும் ஒற்றுமையை சொன்னதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அது ஹோமத்தில் எரியும் நெருப்பில் எதை போட்டாலும் அந்த நெருப்பு தன்னுடன் சேரும் எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றிவிடும். குழந்தைகளும் அப்படித்தான், தன்னுடன் சேரும் பெரியவர்களையும் குழந்தைகளாக மாற்றிவிடுவார்கள். இன்று நாம் கேட்ட விசாரணை கதையில் வரும் அந்த சிறுமியின் பிடிவாதத்தால் அவள் பெற்றோர்கள் அவர்களை அறியாமலேயே ஒரு குழந்தை போல விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை முடிந்தால் இன்னும் கொஞ்ச காலம் குழந்தைகளாகவே இருக்க விடலாமே என்ற எண்ணத்தை எழுப்புகிறது இந்த கதை.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.